SBS தமிழ்.
மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கான நீண்டகால தீர்வை ஃபெடரல் அரசின் மெடிவேக் சட்டம் வழங்காதது கவலை அளிப்பதாக த லா கவுன்சில் ஆஃப் ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு வெளியே தடுப்பு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள புகலிட கோரிக்கையாளர்களை மருத்துவ மற்றும் உளநல சேவைகள் பெற ஆஸ்திரேலியாவிற்கு கொண்டு வருவதற்கு வழிவகுக்கும் சட்டத்தினை செனட் கமிட்டி தற்போது மீளாய்வு செய்து வருகிறது. மருத்துவர்களை பிரதிநிதித்துவம் செய்யும் தேசிய அமைப்பு இச்சட்டத்தை வைத்திருக்கும்படி அரசிற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஆனால் இத்திட்டம் நன்றாக வேலை செய்கிறதா என்பதனை இப்போதே முடிவு செய்வது சரியல்ல என்று த லா கவுன்சிலின் டாஸ் லிவரஸ் கூறுகிறார்.
This law is an extremely important part of Australia fulfilling its human rights to people who are detained in reasonable processing countries and the repeal of the law is, for the reasons I've explained, a retrograde step back to an old, inefficient, expensive system.
நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் லேபர் கட்சி மீது சுமத்தப்பட்டுள்ள தேர்தல் நிதி சட்ட மீறல் குற்றச்சாட்டுக்களை நியூ சவுத் வேல்ஸ் ஊழல் கண்காணிப்பு அமைப்பு விசாரணை செய்து வருகிறது. 2018 டிசம்பர் மாதம் நியூ சவுத் வேல்ஸ் லேபர் கட்சியின் சசெக்ஸ் ஸ்ட்ரீட் தலைமையகத்தில் இடம்பெற்ற தேடுதல் நடவடிக்கையினை தொடர்ந்து இவ்விசாரணை துவக்கப்பட்டது. 2015 நடைபெற்ற நிதி சேகரிப்பு ராப்போசன விருந்தில் லேபர் கட்சி பெற்றுக்கொண்ட நன்கொடைகள் குறித்து விசாரணை இதுவரும் ஊழலுக்கு எதிரான சுயாதீன ஆணையம் ஐகேக் இத்தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டது. சீன உணவக ஊழியர்களினால் $5,000 நன்கொடைகள் பல லேபர் கட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இவ்விசாரணைக்கு உதவி வரும் வழக்கறிஞர் ஸ்காட் ராபர்ட்சன் கூறியுள்ளார்.
Also of concern to the Electoral Commission was the fact that two donations were disclosed as having been made by persons associated with WU, that's WU International Investments Proprietary Limited. WU International is a property development company based in Chatswood, and property developers are prohibited donors under New South Wales electoral law, and they were so prohibited at the time of the supposed donations in 2015.
இது குறித்து லேபர் கட்சியில் பல மேம்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்றும், ஆகவே லேபர் கட்சி தற்போது மிகவும் வெளிப்படையானது என்றும் கூறுகிறார் நியூ சவுத் வேல்ஸ் மாநில லேபர் கட்சி தலைவர் மார்க் லெனன். தங்களது நிறுவனத்தின் பங்குதாரர்களுக்கு பணத்தை திருப்பிக் கொடுப்பதில் அதிகம் கவனம் செலுத்தாமல் அதனை நிறுவனத்திலேயே மறு முதலீடு செய்யும்படி வர்த்தக நிறுவன தலைவர்களுக்கு ஃபெடரல் கவுல காப்பாளர் ஜோஸ் ஃப்ரைடன்பர்க் அழைப்பு விடுத்துள்ளார். உற்பத்தியை பெருக்க புதிய தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்யும்படியும், இது நிறுவனத்திற்கும் அதன் பங்குதாரர்களுக்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் நல்லது என்றும் மேலும் கூறியுள்ளார் ஃபெடரல் கவுல காப்பாளர் ஜோஸ் ஃப்ரைடன்பர்க்.
Having a share buyback because you have excess capital through an asset sale or operating cash flow may be a short-term solution but may not necessarily provide the long-term benefits to your company. And I cited the cases of CSL and Cochlear, two technology-driven companies that have capitalized on the environment in which they're operating in to invest and to grow.
அமெரிக்காவுடனான வர்த்தக முரண்பாட்டை அமைதியாக தீர்வு காண தயாராகி வருவதாக சீனா கூறுகிறது. தற்போது நடந்து வரும் G7 மாநாட்டில் இரு நாடுகளுக்கான வர்த்தக பிரச்சினை கொண்டுவரப்பட்ட போதிலும் இப்பிரச்சினை அதிகரிக்கவில்லை என சீன துணை பிரீமியர் லீ ஹோ ஹூ கூறினார். பிரான்சில் தற்போது நடைபெற்று வரும் G7 மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள பிரதமர் ஸ்காட் மாரிசன் இவ்வர்த்தக பிரச்சினையினை இரு நாடுகளும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார்.
These types of responses are not, I would say they're fairly obvious in terms of how that would play out until this matter is resolved.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். போலீஸ் காவலில் இருந்தபோது இறந்து போன பூர்வீக குடி பெண்மணி டனியா டேயின் இறுதி நேர போலீஸ் காவல் நிலைய காணொலி அவரின் மரணம் குறித்து நடைபெற்று வரும் விசாரணை முன்பு வெளியிடப்பட வேண்டும் என டனியா டேயின் குடும்பத்தார் வலியுறுத்தியுள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் மத்திய விக்டோரியா பகுதியில் பொது இடத்தில் மது அருந்திய காரணத்தினால் ரயிலிலிருந்து டனியா வெளியேற்றப்பட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். போலீஸ் காவலில் இருந்தபோது தனது தலையை தானே 5 முறை முட்டிக்கொண்டதனை தொடர்ந்து மூளை இரத்த கசிவு காரணமாக டனியா உயிரிழந்தார் என கூறப்படுகிறது. அவரின் மரணம் குறித்து நடைபெற்று வரும் விசாரணை 3 வாரங்கள் நடைபெறும் என்றும் இதில் பல கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டும் என டனியா டேயின் மகள் பெலிண்டா ஸ்டீவன்ஸ் கூறியுள்ளார்.
Whether our mum's investigation of her death was independent, given that a police officer was investigating the conduct of other police officers. Our mum should be alive today. We know that racism played a role in our mum's death and that Victoria Police failed her. We want the truth and we want accountability through this inquest.
இனி இன்றைய நாணயமாற்று நிலவரத்தை பார்ப்போம். 1 ஆஸ்திரேலிய டாலர் 67 அமெரிக்க சதங்கள், 119 இலங்கை ரூபாய் 68 சதங்கள், 48 இந்திய ரூபாய் 25 காசுகள், 93 சிங்கப்பூர் சதங்கள், 2.82 மலேசிய ரிங்கெட். இனி விளையாட்டு செய்தி. 1. ஆஷஸ் தொடரின் 3வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து 1 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்து ஆஸ்திரேலிய அணிகளுக்கிடையிலான ஆஷஸ் தொடரின் 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஹெட்டிங்லேயில் கடந்த 22ஆம் தேதி ஆரம்பமாகியிருந்தது. இதன்போது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணித்தலைவர் ஜோ ரூட் களத்தடுப்பினை தெரிவு செய்த நிலையில் முதலில் துடுப்பெடுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி தனது 1வது இன்னிங்ஸில் 179 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இதனையடுத்து தனது 1வது இன்னிங்ஸில் துடுப்பெடுத்தாடிய இங்கிலாந்து அணி 67 ஓட்டங்களை மாத்திரமே பெற்ற நிலையில் 112 ஓட்டங்கள் முன்னிலையுடன் 2வது இன்னிங்ஸை தொடங்க ஆஸ்திரேலியா 246 ஓட்டங்களை எடுத்தது. இதனையடுத்து 359 என்ற வெற்றி இலக்குடன் 2வது இன்னிங்ஸை ஆரம்பித்த இங்கிலாந்து அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 286 ஓட்டங்கள் எடுத்திருந்தது. கைவசம் 1 விக்கெட் இருந்த நிலையில் 73 ஓட்டங்கள் தேவைப்பட்ட நிலையில் பென் ஸ்காட்சனின் சிறப்பான துடுப்பாட்டத்தினால் 125.4 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 362 ஓட்டங்களை எடுத்து 1 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் ஆஷஸ் தொடரை இங்கிலாந்து 1-1 என சமநிலைப்படுத்தியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 22 செல்சியஸ், அடிலைட் மேகமூட்டமான காலநிலை 15 செல்சியஸ், மெல்பர்ன் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 16 செல்சியஸ், ஹோபார்ட் மேகமூட்டமான காலநிலை 16 செல்சியஸ், கேன்பரா ஓரிரு மழை 15 செல்சியஸ், சிட்னி மழை 16 செல்சியஸ், பிரிஸ்பன் ஓரிரு மழை 26 செல்சியஸ், டாவின் வெயிலார்ந்த காலநிலை 33 செல்சியஸ். இத்துடன் செய்தி சுருள் நிறைவு பெறுகிறது.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.